வணக்கம் பீப்புள் அண்ட் வெல்கம் டு த குமார் டாக்ஸ் பாட்காஸ்ட் வித் மீ சுமாரு முஞ்சி குமார். இந்த ஸ்கூல் காலேஜெலாம் முடிய போகிற டைமில் ஒரு கிளாஸ் பையன் அந்த கிளாஸ் பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபோன் நம்பரையும் கலெக்ட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி, மச்சான் இதுக்கு மேலே இதாண்டா நம்ம கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விடுவான். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு, சே இது கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பா இல்லை சிறுத்தை சிவா படத்தோட ஃபஸ்ட் ஆஃபா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பே ஒரே கூத்தாக இருக்கும். எல்லோரும் கூடி குழாவது என்ன, பாசத்தை பகிர்றது என்ன அப்படின்னு போயிட்டுருக்கு அந்த கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில். ஒரு ஒன்றரை வாரம் கழித்து பார்த்தோன்னா, சே இந்த கிளாஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பே ஒரு மயான அமைதியோடு காட்சி அளிக்கும். இதே மாதிரி ஒரு 2-3 மாதம் போனதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் ஒரு மெசேஜ் போடுவோம், மச்சான் நம்ம எல்லாம் சேர்ந்து இங்கே டூர் போவோமாடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டூர் போகிற மெசேஜை நோட்டிஃபிகேஷன்லேயே படித்த ஒரு 15 பேர் எக்ஸைட் ஆகி, நான் வரேன் உடனே பிளான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பிப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நேம் ஆட் பண்ண பசங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு புது வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதுக்கு டூர்னு ஒரு பேர் வைப்பானுங்க தெரியுமா. அதுக்கப்புறமா ஒரு பெரிய இதிகாசமே நடக்கும். அந்த இதிகாசத்தை பற்றி ஒரு பாட்காஸ்ட் எபிசோடாகவே போட்டு வைப்போம் அப்படின்றக்காக எடுக்கப்பட்ட எபிசோடு தான் அது. ஸோ இதுக்கு மேலே இன்ட்ரடக்ஷன் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத கிளிக் பண்ணாமல் டாபிக் உள்ளே போவோம். இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸாக்டாக அந்த 3 விஷயத்தில் நீங்கள் பக்காவாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் டூருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அது என்னடா 3 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் லொக்கேஷன் டிசைட் பண்ணுறது, செகண்டு பட்ஜெட் போடுறது, அண்ட் 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்குறது. இந்த 3 விஷயத்தை நீங்கள் பக்காவாக செயல்படுத்தி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டூருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம் லொக்கேஷன் போடுறது. இந்த லொக்கேஷன் செட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சூதானமாக யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை ஒரு ஹையான வாய்ப்பே இல்லாத பேசாமல் அந்த டூருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி உறுத்துற காரணத்தினாலே பாதி பேர் டூருக்கு ஒத்துப்பாங்க. அதனால எப்போவுமே உங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியை ஒரு வாய்ப்பு இல்லாத ப்ரையாரிட்டியாக வைக்கிறது ஒரு நல்ல மூவாக கருதப்படுகிறது. அண்ட் செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பட்ஜெட் போடுறது. இந்த பட்ஜெட் போடுறது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு நாள் டூருக்கு போனீங்கன்னா நீங்கள் பைக்குக்கு பெட்ரோல் செலவு அப்புறம் சாப்பாடு செலவுக்கு மட்டும் கணக்கு போட்டால் போதும். இல்லைப்பா நாங்கள் 2-3 நாள் பெரிய டூர் போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு கொண்டிங்கன்னா தங்குறது தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நீங்கள் பட்ஜெட் போட வேண்டியிருக்கும். அந்த பட்ஜெட் எல்லாம் கேட்டு ஒரு 5 பேர் ஒத்துப்பானுங்க உடனே, மச்சான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா டூருக்கு போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஹைப்லேயே சுற்றிட்டு இருப்பானுங்க. ஆனால் அந்த பட்ஜெட்டை கேட்ட ஒரு 10 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜகா வாங்க ட்ரை பண்ணுவானுங்க. சே இவ்வளோ காசு போட்டு இந்த டூருக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டி பாதி பேர் கிளம்பும். அந்த நேரத்தில் அந்த 10 பேரில் ஒருத்தன் வந்து, மச்சான் நான் வரலடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே மீதி இருக்க 9 பேரும் ஆட்டோமேட்டிக்காக ஜகா வாங்கிடுவானுங்க. அதனால நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கில் ஃபாலோ பண்ண அதே ஹையான ப்ரையாரிட்டி மாதிரி ஹையான பட்ஜெட்டை எடுத்து ஃபஸ்ட்டு சொல்கிறது கொஞ்சம் நல்ல மூவாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்ஜெட் குறைய நிறைய பேர் ஒத்துக்க ஆரம்பிப்பாங்க. பட் இருந்தாலுமே சில நேரத்தில் சில பேரால் ஒத்துக்க முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் தான் ஒரு வள்ளல் வருவான். அந்த வள்ளல் வந்து அந்த 10 பேரில் அவனுக்கு க்ளோஸான 2 பசங்களை பிடிச்சி, மச்சான் அவங்க 2 பேருக்கும் நான் காசு போடுறேன்டா யாருக்கிட்டே சொல்லாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங்கை போடுவான். அந்த டீலிங்கை போட்டது அவனுக்கும் அந்த 2 பசங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு அவனே நினச்சிக்கிட்டு இருப்பான். பட் அந்த விஷயம் ஒரு காட்டுத்தீயா மீதி இருக்க 8 பசங்களுக்கும் பரவி, மச்சான் ப்ளீஸ்ரா கொஞ்சுடன் காசு போடுறான் அவனுக்கு அப்புறமா கொடுத்துறேன்டா டூர் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா செட்டில் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிடலான்டான்னு சொல்லிட்டு அந்த 8 பேருமே அந்த வள்ளல் கிட்ட போய் டீலிங் பேசினதுக்கு அப்புறமா அந்த வள்ளலே ஒரு பஞ்சத்தில் வாடின நிலைமைக்கு போகிற காரணத்தினால, டே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா நம்ம பட்ஜெட்டை ஷேரிங் பண்ணி போண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான முடிவுக்கு வந்து கடைசியில் நிற்பாங்க. இந்த பட்ஜெட் போட்டு முடிக்கும் போது எப்படியும் ஒரு 2 பேரையாச்சும் மினிமம் கண்டிப்பாக ஜகம் வாங்கிப்பாங்க. பட் அதை பற்றி நம்ம வந்து எதுவும் தப்பாலாம் பேசி சிரிக்கக்கூடாது. ஏன்னா அவன் அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அப்புறம் கடைசி ஸ்டெப்பு வீட்டில் பர்மிஷன் கேட்குற ஸ்டெப்பு. இந்த கடைசி ஸ்டெப் அப்போ எப்பவுமே ஒரு 2-3 பேர் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவானுங்க. அவனுங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலுமே வீட்டில் போய் டேரெக்டாக பேசுறதுக்கு பயங்கரமாக போயிடுவானுங்க. மச்சான் அவனுக்கு என்ன வயசாகும் தெரியுமா, 20 வயசு ஆயிடுச்சா, எருமாடு மாதிரி இருக்கடா, இன்னும் வீட்டில் போய் பேசுறதுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு மொத்த கிளாஸுமே சேர்ந்து அவனை கலாய்ச்சாலுமே, மச்சான் என் வீட்டு நிலம உனக்கு புரியல, நீ என்ன பண்ணுற அந்த படிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு எங்கள் வீட்டில் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குடா, அதனால் அவன் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த படிக்கிற பையனை ஒரு 2 நாளைக்கு அவன் வீட்டு கடன் கேட்பான். அதுக்கப்புறமா அவர் வழி இல்லாத காரணத்துக்கெல்லாம் அந்த படிக்கிற பையனை அந்த வீட்டுக்கு அமிச்சு, ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி உன் பையனை, அவன் எக்ஸாமுக்கு வந்து பயங்கரமாக படித்து மார்க் எடுப்பான், அதுக்கு நான் பொறுப்பேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டூருக்கும் எக்ஸாமுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லிங்கிங் மீட்டிங்கை போட்டு அந்த பையனை விட்டு பேச விட்டு அந்த ரெண்டு பசங்களை அவங்க வீட்டில் ஒத்துக்க வச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேர் வந்து திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. மச்சான் எங்கள் வீட்டில் ஹில் ஸ்டேஷன் ஒத்துக்க மாட்டாங்கடா, எங்கள் வீட்டில் பீச்சுக்கு விடுறதுக்கு பயப்படுறாங்கடா, நான் தண்ணியோட தனியாக போயிடுவேன்னு ரொம்பவே கதறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சில வேலிடான ரீசனாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குற மாதிரி சில ரீசனை ரெண்டு பேரும் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மொத்த பேரும் அந்த பசங்களோட வீட்டுக்கு போய் ஆன்ட்டி உங்கள் புள்ள உத்தரக்கு உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டதுக்கப்புறமா அவங்க வீட்லேயும் ஒத்துக்கினதுக்கப்புறமா அவள் தான் மூணு ஸ்டெப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம், நம்ம கண்டிப்பாக டூருக்கு போயிட்டு வந்துடலான்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து நிற்பீங்க. பட் இதோட கதை முடிச்சு நினைக்கிறீங்களா?
இது முடிவு இல்லடா, ஆரம்பம்.
இந்த டூருக்கு போகும்போது இந்த மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு தெரியுமா, அதை வச்சு மிகப்பெரிய கூத்தெலாம் நடக்கும். மோஸ்ட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதா இருந்தால் நம்மளுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று பைக்கில் போகணும் இல்லைனா காரில் போகணும். இந்த பைக்கில் போகும்போது ஒரு பைக்குக்கு ரெண்டு பேர் உட்காந்துருப்பானுங்க, ஒருத்தன் பைக் சொந்தக்காரன், இன்னொருத்தன் பைக்குக்கு பாதி காசு பெட்ரோல் போடுறவன். இவனுங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக அந்த பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்தில் ஒரு ரெண்டு லாரியாக அந்த பைக் ஓட்டுறவன் பார்த்துருவான். அந்த ரெண்டு லாரியும் பார்த்ததுக்கப்புறமா அவனுக்கு மூளையில் ஏதோ ஒரு பகுதி ஆக்டிவேட் ஆகிடும் போயிட்டு இருக்கு. எங்கேருந்தோ ஒரு வெறி முத்தி போய் அந்த பைக் எடுத்து அந்த ரெண்டு லாரி நடுவில் விட்டு ஸ்டண்டெல்லாம் பண்ணி பல வித்தையெல்லாம் காட்டுவான். அவன் பின்னாடி உட்காடுறவன் கதறுவான், உயிர் பயத்தை காட்டிட்டான் பரமா, ஐயோ என் உயிர் போகுது அது இதுன்னு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த பைக் ஓட்டுற வந்து, டேய் மச்சான் இந்த மாதிரிலாம் பூந்து பூந்து போனாதான்டா, நம்ம சீக்கிரமா போய் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சலாக வேற பேசுவோம். இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். சில மட்டமான ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் வரும், விண்ட் இன் மை ஹேர் ப்ளஸ் மை ஃபேவரட் சாங் பிளேயிங் இன் மை இயர்ஸ் பேக்ஸ் த பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போஸ்டெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த பைக் ஓட்டுறவன் ஒரு ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிப்பான். அதுக்கப்புறமா அவன் பேசுறது யாருக்கும் புரியாது, நம்ம பேசுறது அவன் காதுக்கு எதுவும் கேட்கவே கேட்காது. அதனால மச்சான் பொறுமையாக போடான்னு சொன்னாலும் அவன் கேட்க போகிறது இல்லை, எவனோ ஒருத்த ஹார்ன் அடிச்சு வழி விடுறான்னு சொன்னாலும் அவன் கண்டுக்க போகிறது இல்லை. இதே மாதிரி அவன் பாட்டு அந்த ஹெட்செட்டில் எந்த ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கோ அதே ஸ்பீடில் அவன் ஆக்சிலேட்டர் முறுக்கிட்டு போயிட்டே இருப்பான். இது கூட பொறுத்துக்கலாம். ஒரு அஞ்சாறு பசங்க ஒரு அஞ்சாறு பைக்கில் ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துறாங்க, எல்லாருக்கும் ஒரு ஈகோ ஓடிக்கிட்டே இருக்கும், யார் ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகுறா, யார் ஸ்பீடா வண்டி ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அஞ்சாறு பசங்களுக்கும் வழியே தெரியாது, இருந்தாலும் எல்லாருக்கும் வழி தெரிஞ்ச மாதிரி கான்ஃபிடென்ட்டா வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ரூட்ல போவானுங்க. எவனோ ஒரே ஒருத்த மட்டும் கரெக்டாக கூகுள் மேப்லாம் போட்டு அந்த லொகேஷன் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் மீதி இருக்க நாலு பேருக்கு ரியலைஸே ஆகும், நம்ம எல்லாரும் நம்மளுக்கு தெரியாத வழியில தப்பு தப்பா சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த ரீச் ஆன பையனை கால் பண்ணி மச்சான் லைவ் லொகேஷன் ஷேர் பண்றான்னு சொல்லிட்டு அவன் ஷேர் பண்ண லொகேஷனுக்கு தேடி அடிச்சு பிடிச்சி போனதுக்கு அப்புறமா இவனுங்க பிளான் பண்ணி வச்சிருப்பானுங்க ஒரு பத்து மணிக்கு ரீச் ஆகணும்னு, ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டிலேக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு போய் அப்போதான் ரீச்சே ஆவானுங்க இவனுங்களாம்.
இந்த மாதிரிலாம் பைக்கில் போகும்போது தான் இப்போ தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத டென்ஷன்லாம், நம்ம மட்டும் காரில் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த எந்த டென்ஷனுமே இருக்காது, சேஃபாக ஹாப்பியாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு பின்பத்தை நம்பி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. பட் பைக்குக்கும் காருக்கும் பெருசால எந்த வித்தியாசமும் கிடையாது, ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். பைக்கில் போகும்போது பைக் ஓட்டுறவன் தப்பானா பின்னாடி இருக்க ஒருத்தன் மட்டும் தான் அடிபட்டு சாவீங்க, ஆனால் இதுவே காரில் போகும்போது காரில் இருக்கவன் தப்பானா அவனை நம்பி வர நாலஞ்சு பேர் அடிபட்டு சாவீங்க. மற்றபடி மேஜராக எந்த வித்தியாசமும் இருக்க போகிறது இல்லை. இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கும் கார் ஓட்டுறவங்களுக்கும் ஒரே நோய் தான், ஏன்னா பைக் ஓட்டுறவன் ஹெட்செட் போட்டு அந்த ஹெட்செட்டில் ஓடுற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சிலேட்டர் திருக்கிற மாதிரி இந்த கார் ஓட்டுறவனுங்க நம்ம காரில் போடுற பாட்டை வச்சு தான் அவனுக்கு ஆக்ஷன்ஸே எடுப்பானுங்க. மோஸ்ட்டாக நம்ம இந்த எல்லா கார்லேயும் ஒரு எஃப்எம் ரேடியோ இருக்கும், இல்லைன்னா நம்மளே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டை போட்டு ஓட்டுருவோம். அப்போ வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான பாட்டு போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் டிரைவரும் பீஸ்ஃபுல்லாக நிதானமாக ஓட்டிட்டு போவோம். ஆனால் திடீர்னு நம்ம வந்து அர்ஜுன அறிவில்லு ஹரிச்சந்திரன் சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டை போட்டோம்னா திடீர்னு ஆக்சிலேட்டர் மிதிப்பான், கிளச்சை பிடிப்பான், கியரை மாற்றுவான், திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் எடுத்து பறக்க ஆரம்பிச்சிருவான். அவனை நம்பி நம்ம டெஸ்டினேஷன் போய் சேர்த்துக்குள்ள செத்தே போயிடலாம். சில நேரத்தில் சில பசங்க பிளான் போடுவாங்க, மச்சான் நம்ம நிறைய பேர் இருக்கோண்டா, நம்ம ஏன் பஸ்ஸில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்ஸில் போகும்போது ஆரம்பத்தில் போகும்போது அவனுங்க பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி ஜாலியாக போயிட்டே இருப்பானுங்க, திடீர்னு கொஞ்சத்தில் டயர்டாகி படுத்துட்டு மச்சான் வாந்தி வருதுடா எங்கே போய் வாந்தி எடுக்கிறதுன்னு தெரியலான்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவரில் வாந்தி எடுத்து அதை ரோட்டில் தூக்கி போட்டு ரோட்டை ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டுருப்பானுங்க. இதுவே ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு இன்னும் மோசம் பண்ணுவானுங்க. ட்ரெயின் ட்ரெயினாக போக விடாமல் இவனுக்கு ஏதோ வண்டலூர் ஜூவில் இருந்து போகிற மாதிரி அந்த ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக தாண்டி தாண்டி குதிச்சுக்கிட்டு டிக்டாக் ரீல்ஸ்லாம் வேறு பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைமில்
இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா, இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே.
அந்த லொக்கேஷன் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஹோட்டல்லையோ இல்லை ஒரு டீ கடையிலையோ நின்று நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா விட்ரா வண்டியை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பானுங்க. அவனுக்கு அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அடுத்த டூ மினிட்ஸ் அதாவது 120 செகண்ட்ஸுக்கு அந்த இடத்த நல்லா ரசிச்சு பார்த்து அவனோட முழு ரசனையும் கொட்டி தீத்ததுக்கு அப்புறமா சரி ஓகே எவ்வளோ நேரம் இந்த இடத்தோட அழகை ரசிக்கிறது, நம்மளோட அழகை இந்த உலகத்துக்கே காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஃபோட்டோ ஷூட் முடிக்க போயிடுவானுங்க. அதுக்கப்புறமா அடுத்த பத்து மாதத்துக்கு தேவையான எல்லா ஃபோட்டோ ஃபோட்டோவையும் அன்றைக்கி எடுத்து தீர்த்து முடிச்சிருவானுங்க. இதில் அவனுங்க அந்த போஸ்டெல்லாம் போடும்போது ஒரு கேப்ஷன் வேறு போடுவானுங்க, என்ஜாய்ட் லாட் இன் திஸ் பிளேஸ்னு. என்னமோ ஃபோட்டோ எடுக்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ண மாதிரி. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுருலாம். சில பேர் அவனுங்க பஸ் டிக்கெட் எடுத்தது, அந்த பஸ் டிக்கெட் எடுத்துட்டு அவனுங்க பஸ்ஸில் போகிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஏலோ புள்ளையலோ இல்லைனா இந்த தேசாந்திரி பாடிடும் பாடலேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கடுப்பாக இருக்கும். இதே மாதிரி இவனுங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேருந்து இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு மாதிரி அவனுங்க கேலரியெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அன்றைக்கி நாளே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா சரி ஓகே, நம்ம வந்த வேலை நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம்னு சொல்லிட்டு நல்லா வயிறு மூட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புவானுங்க. ஆனால் இப்போ அவனுங்க டயர்டாகவே இருக்கானுங்க, நல்லா வயிறு மூட்டை சாப்பிட்ட காரணத்தினால அவனுக்கு வயிறு பரட்டி போட்டுரும். அதனால எங்கே ரெஸ்ட் ரூம் போகிறது, எங்கே வாந்தி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கொட்டி தீப்பானுங்க.
என்ன சவுண்டு, இதோ டயர் கேர் வெடிச்சிருச்சா?
டயர்லாம் ஒன்றும் வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு.
ஒரு நல்ல டூருக்கு போய் மனசார என்ஜாய் பண்ணிட்டு அதை யாவது வச்சுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு ஃபோட்டோ எடுத்தோம்ப்பா அப்படின்னு சொல்கிற அந்த காலமெல்லாம் கடந்து போய் நம்ம இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் தெரியுமா? டே, டூருக்கு போனதே ஃபோட்டோ எடுக்க தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்கும். இந்த விஷயத்தில் நீங்களும் விதி விளிக்க கிடையாது, நானும் விதி விளிக்க கிடையாது. சரி ஓகே, இதுக்கு மேலேயாச்சும் இந்த மாதிரிலாம் டூருக்கு போகாமல் என்ஜாய் பண்ணுறதுக்காக டூருக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளெஜிங்கை போட்டு கடைசியாக இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இதுக்கு மேலே இழுக்காமல் சரி ஓகே, ஒரு கன்க்ளூஷனை போட்டு இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கணும்னா என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடச்சதுன்னா அதை செஞ்சு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா போயும் போயும் இந்த பாட்காஸ்ட்டையே நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் கண்டிப்பாக டிப்ரெஷனில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நேரமாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்க. தயவு செஞ்சு அப்பப்போ வெளியே போய் இந்த புது புது மனிதர்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. அண்ட் கடைசியாக இன்னொன்று சொல்லி ஆசைப்பட்றேன், ஒருவேளை இந்த நேரத்தில் என்னால் டூருக்கு போக முடியலப்பா, என்னால் சில ரீசன்ஸ்னால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூருக்கு போகிறவங்க என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த நேரத்தில் நம்மளால் போக முடியலனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்மளால் போக முடியும். அதனால முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை போய் ஃபீல் பண்ணாமல் எப்படின்னு கொஞ்ச நாள் நம்ம திருப்பி போக தான் போகிறோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடே சுற்றிட்டு இருங்க. டூருக்கு போகும்போது போய்க்கலாம், ஆனால் கிடைக்காச்ச போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சா தயவுசெய்து போயிட்டு வந்துருங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் அட்வைஸ் பண்ணி இந்த பாட்காஸ்ட் எழுக்க விரும்பல. தட்ஸ் இட், லவ் யூ ஆல் பீப்பிள், பை.